இன்னைக்கு அநேக திருமணங்கள் கஷ்டத்துலேயும் ஏமாற்றத்துலேயும் இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் அது சுற்றிலும் இருக்கிற மூட நம்பிக்கைகளும் கட்டுக்கதைகளும் தான். ஆனால் தேவன் நியமித்தபடி ஒரு திருமணம் வெற்றிகரமாக இருக்கணும்னா அது சத்தியத்து மேலே சார்ந்ததாக இருக்கணும். அதனால ஒரு சில கட்டுக்கதைகளை இன்னைக்கு உடைக்கலாம் வாங்க.
ஹாய், நான் பாஸ்டர் கிரேஷ்வன். இது நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்ஸ் பாட்காஸ்ட். அடுத்த சில நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையவே மாற்றும்னு சொல்லி நான் நம்புகிறேன்.
பாஸ்டர் கிரேஷ்வன்ஸ் ரிலேஷன்ஷிப் பாட்காஸ்ட்க்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இது திருமணத்தை பற்றின ஒரு மிக முக்கியமான ஒரு டீச்சிங் எபிசோட். இதில் இருக்கிற சத்தியங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அதனால் இந்த டீச்சிங்கை ரிசீவ் பண்ணுங்கள். இந்த எபிசோடை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏற்கனவே நிறைய பேர் இந்த பாட்காஸ்ட்டை ஷேர் பண்ணிகிட்ருக்கிறீங்க. நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க. திருமணன்றது மிக முக்கியமான ஒரு விஷயம், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு விஷயம். இது தேவன் ஏற்படுத்தின ஒரு திட்டம். இது மனுஷனால் கொண்டு வரப்பட்டதில்லை, மனுஷனுடைய நலனுக்காக கர்த்தர் கொண்டு வந்தது. ஆனால் ஏன் நிறையா பேர் ஏமாற்றத்தை அனுபவிக்கிறாங்க திருமணத்தில்? Why are so many people frustrated in their marriage? ஒரு ரீசன் என்னென்னா, அவங்க இந்த திருமணத்துக்குள்ளே நிறைய எதிர்பார்ப்புகளோடவும் ரொம்ப குறைஞ்ச ஏற்பாடுகளோடு நுழையிறாங்க. அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் அதிகம், ஆனால் ப்ரிப்பரேஷன் கம்மி. ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் லோ ப்ரிப்பரேஷன்ஸ் வில் ஆல்வேஸ் ரிசல்ட் இன் கிரேட் ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ். பெரிய ஏமாற்றங்களுக்கு காரணமே எதிர்பார்ப்புகள் நிறையா இருந்துச்சு, ஆனால் அவங்க ப்ரிப்பேர்டாக இல்லை. நிறைய பேர் பாருங்கள், யாக்கோபுடைய வாழ்க்கை மாதிரி அவங்களுக்கு ஆயிடுச்சு. அவர் நினச்சாரு அவர் ராகேல தான் திருமணம் பண்ணிக்கிறாருன்னு. தான் நேசித்த பொண்ணு, தான் விருப்பப்பட்ட பொண்ணு, அது ரேச்சலோட தான் படுக்கைக்கு போனாரோன்னு அவர் நினச்சாரு. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா தான் தெரியுது அது ரேச்சல் இல்லை, லேயாள் அப்படின்னு. இன்றைக்கி நிறையா பேர் யாக்கோபுடைய நிலையில் இருக்கிறாங்க. அப்படின்னா லிட்ரலாக வேறு ஒரு பொண்ணோட எழுந்திரிக்கிறாங்கன்னு சொல்ல வரல, ஆனால் அவங்க எதிர்பார்ப்புகள் முறியடிக்கப்பட்ட மாதிரி. நான் எதிர்பார்த்தது என்ன, கெட்டது என்னான்ற மாதிரி. ஐயோ, நான் ரேச்சலை தானே கட்டிக்கிறேன்னு நினச்சேன், பார்த்தா லேயாள் கெட்டிட்டாங்களே. நான் இந்த மாதிரி மனுஷனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன், பார்த்தா இவருக்கு போய் வாழ்க்கை பட்டேனே. இப்போ என் வாழ்க்கை கஷ்டப்பட்டுக்குது. நான் இந்த பொண்ணு வேறு மாதிரி நினச்சனே, இப்போது ஐயோ வேறு பர்சனாலிட்டியை காமிக்கிறாளே, நானும் அந்த யாக்கோபு தான் அப்படின்னு நிறையா பேர் திருமண வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. என்ன பிரச்சனைனா, இந்த உலகம் வந்து நிறைய ஐடியாஸை கொண்டு வந்துருச்சு. திருமணம்னு உடனே நிறைய விதமான தவறான நம்பிக்கைகளும் புத்தி இல்லாத ஒரு சில விஷயங்களெல்லாம் கொண்டு வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலாம், அப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு எல்லாம் சரியாயிடும் அவனுக்கு. கல்யாணன்றது திருமணன்றது பரலோகத்தில் நடக்குது அப்படியெல்லாம் சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, எந்த வித ஸ்கிரிப்சுரல் பேசிஸ் இல்லாத ஒரு சில ஐடியாஸை கொண்டு வந்துட்டு அந்த மாதிரி எதிர்பார்ப்புகளையும் உள்ளத்தில் வளர்த்துட்டு அப்புறம் போய் திருமணத்தை அனுபவிக்கும்போது இது எதிர்பார்த்த மாதிரி இல்லையே, ஐயோ நான் ராகேல பார்க்கலான்னு நினச்சா திருமணம் லேயால் மாதிரி இருக்குதே அப்படின்னு. ஆனால் கவுனிங்க, இன்னைக்கு இந்த கட்டுக்கதைகளை நம்ம உடைக்கலாம். ஒரு 5 கட்டுக்கதைகளை நம்ம உடைக்கலாம். ஸோ வி ஆர் கோன் அ ஃபஸ்ட் 5 மினிட்ஸ் சரௌண்டிங் தி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் மேரேஜ் அண்ட் த கான்செப்ட் ஆஃப் மேரேஜ். ஏன்னா தேவன் நியமித்த பிரகாரம் நம்ம திருமண வாழ்க்கை ஆசீர்வாதமாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கணும்னா அது கட்டுக்கதைகள் மேலேயும், தாத்தா பாட்டி என்ன சொன்னாங்க, இல்லை பெரியவங்க என்னத்த வியூகம் பண்ணி வேதத்தின் அடிப்படையில் இல்லாத மாதிரி என்னென்னலாம் சொல்லிவிட்டாங்களோ, அது மேலே சார்ந்த ஒரு வெற்றிகரமான திருமண வாழ்க்கையை நம்ம கட்ட முடியாது. திருமணன்றது ஏதோ விழுந்து போன மனுஷன் செஞ்சதில்லை, இது ஏதோ பாரம்பரியமாக இல்லை பழைய காலத்து மனுஷருங்க ஏற்படுத்தினது அப்படின்னு நம்ம நினச்சிக்க கூடாது. திருமணன்றது தேவன் கொண்டு வந்தது. அப்போ அவருடைய வார்த்தைக்கு தான் வரணும், அவருடைய சத்தியங்களை வச்சு தான் இந்த கட்டுக்கதைகளை நம்ம உடைக்கணும். நம்ம உடைக்க போகிற முதல் கட்டுக்கதையே இதுதான். மித் நம்பர் 1 டு பி பஸ்டட் இஸ் திஸ், திருமணம் நல்லதில்லை அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. இது ஒரு கட்டுக்கதை, இதை நம்ம உடைச்சே தீரணும். ஒரு வாலிபன் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்துட்டு இருந்த ஒரு ஞானிக்கிட்ட, தாடிக்கிட்டையெல்லாம் வளர்த்துட்டு உட்கார்ந்துருக்கிறாரு, அவர்கிட்ட போய் வாழ்க்கை என்னான்னு கேட்கலான்னு அவர்கிட்ட போய் பேசுகிற வாக்கில், தீர்காயத்தோடு வாழணும்னா என்ன பண்ணு சொல்லுங்கள் சாமினா, அவர் சொல்லிட்டார், போய் கல்யாணம் பண்ணிக்கோ. கல்யாணம் பண்ணிக்கிட்டா தீர்காயத்தான் வாழ முடியுமா, அவர் சொல்லியிருக்கிறார், அந்த ஆசையை போயிடும் உனக்கு அப்படின்னு. இன்னொருத்தர் சொல்கிறாரு, கல்யாணன்றது எல்லா ரிங்குங்க சம்மந்தப்பட்டது, அதில் 4 ரிங்குங்க இருக்கும். 1 என்கேஜ்மெண்ட் ரிங்கு, இன்னொன்று வெட்டிங் ரிங்கு, 3வது சஃபரிங், 4வது என்டியூரிங் அப்படின்ட்டு. நீ எப்படியாவது அதை தாங்கி எப்படியாவது அந்த கஷ்டத்தின் மத்தியிலையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற அப்படியே நீ நடத்துகிறவார், அதுதானா கல்யாண வாழ்க்கை அப்படின்னு என்னவோ கல்யாணம்னா கெட்டதுன்ற மாதிரி ஒரு ஐடியாவை கொண்டு வந்துட்டாங்க. இப்போது கண்டிப்பாக திருமணமான பிறகு நம்ம பொறுப்புகள் அதிகமாகுது. இப்போ தீர்மானங்களை வந்து நம்மளை மட்டும் கேட்டு எடுக்கிற மாதிரி இல்லை, நம்ம வாழ்க்கை துணையும் கேட்டு நம்ம எடுக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் ஒரு கல்யாணம் ஆன மனுஷன் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், நீ என்ன தீர்மானம் எடுக்கிறீங்கன்னும் போது அவர் என்ன சொல்கிறாரு, ஜபம் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்றார். ஏன் ஜபம் பண்ணுறாரா இல்லையோ, வீட்டில் போய் மனைவிட்டே கேட்கணுமா இருக்குதே, அதுக்கான கோட் வேர்ட் தான் அது, ஐ வில் ப்ரே அபவுட் இட். அப்படின்னா போய் மனைவி கேட்டு வரணுமாகுது நான். அப்போ திருமணம் ஆகிட்ட பிறகும் சிங்கிளாக இருந்த மாதிரியே வாழணும்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடாது. நிறைய மாற்றங்கள் இருக்குது, அந்த மாற்றங்களை நம்ம அங்கீகரிக்கணுமா இருக்குது. அதனாலேயே என்னவோ ஒரு சில பேர் வந்து ரொம்ப கஷ்டம் கல்யாண வாழ்க்கை, அது கெட்டது அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவை கொண்டு வந்துடுறாங்க. இல்லை, வேதத்தை பார்க்கலாம், கர்த்தர் சொல்கிறார் திருமணம் நல்லது, திருமணம் நல்லது. ஏன்னா இதை ஏற்படுத்தினது ஒரு நல்ல தேவன். ஒரு நல்ல தேவன் ஏற்படுத்தின ஒரு விஷயம் எப்படி ஒரு தீமைக்கு கொண்டு போய்விடும்? How could God, who is a good God, institute something that is evil when He loves man? பாருங்க, ஆதியாகமம் 2 அதுடைய 18 வசனத்தை நம்ம படிக்கிறோம். தேவன் சொல்கிறாரு, ஒரு மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்லைன்றார். எந்த மனுஷனை பற்றி அப்படி சொன்னார்? ஆதாம்ன்ற அந்த தனி நபர். இப்போ ஆதாம் ஒரு ஆரோக்கியமான தனி நபராக இருந்தார், தேவனோட தினந்தோறும் நடக்கிற ஒரு மனிதனாக இருந்தார், ஆண்டவரோடு நெருக்கமாக இருந்த ஒரு நபராக இருந்தார். He walked with God. He was with God. தேவனுக்குள்ள நிறை உள்ளவராக இருந்தார். அடுத்ததா, தேவன் கொடுத்த திட்டத்தை புரிந்தவராக இருந்தார். He had a purpose from God. He walked with God and he had a work from God. தேவனோட நெருக்கமாக இருக்கிறதுனாலையும் தேவன் கொடுத்த வேலையை செய்கிறதுனாலையும் அவர் ஒரு ஆரோக்கியமான தனி நபராக இருந்தார். இந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்த்தா தேவன் சொன்னார், அவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. எல்லா வாலிபர்களையும் பார்த்து தேவன் அப்படி சொல்ல மாட்டார். ஆரோக்கியமான தனி நபர்களை மட்டும் பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் திருமணத்துக்கு ஆயத்தமாகிற ஒரு சரியான நேரமாக இருக்கும். ஆதாமை பார்த்து சொல்கிறாரு, இந்த மனுஷன் தனியாக இருக்கிறது நல்லதில்லைன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குனார். அப்போ பார், திருமணன்றது ஒரு ஆசீர்வாதமான விஷயம். நான் தேவன் அதை ஏற்படுத்தி இருக்கிறார். ஏன்னா முதலாவது தேவனோடு நடக்கும்போது தேவ அன்பு அவனை நிரப்பி இருக்குது. அந்த அன்பை அவன் பகிர்ந்துக்கணும். ஏன்னா அன்புடைய மிக முக்கியமான தன்மை என்னென்னா அது பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும். Love has to be given. Love has to be shared. Ilana and anbu naraivadaiyadu. Love will not be fulfilled until it is given to someone, until it is shared with someone. Appo Adam devanoda nerukama irundha anbu naraindha manidhana irukkumbodhu andha anba pagirndukkuradhukku oru thiru venum. Rendavathu devudaiya thittangalai arindhu adha neravetrumbadiyaga avarku oru thunai theva, oru partner theva andha vela seiyiradhukkaga. Indha rendu mukkiyamana kaaranangalukka karthar oru manaiviye kudukkar. Avanga dhaan Eval. அப்போ தேவன் ஏற்படுத்தினது எப்படி தீமையா போகும்? பை தி வே, பைபிளை நீங்க ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தேவனுடைய முதல் ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுக்கு அது திருமணத்துடைய கான்டெக்ஸ்ட்ல, நீ பழுகி பெருகுன்னு சொல்றாரு. சி, இட்ஸ் இன் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் மேரேஜ். அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் தேவன் ஏற்படுத்தின அந்த திருமணத்துடைய இன்ஸ்டிடியூஷன் மேல இருக்கணுன்றத அவர் விருப்பப்படுகிறார். மேரேஜ் இஸ் நாட் பேட், திருமணம் நல்லதில்லைன்னு ஜனங்க சொல்லிட்டாங்க. அந்த கட்டுக்கதையை நம்ம உடைக்கணும். நல்லா கவுனிங்க, ரெண்டு ஆரோக்கியமான தனி நபர்கள், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும், தேவனுடைய திட்டத்தின்படி சரியான நேரத்தில் திருமணம்ன்ற அந்த உடன்படிக்கையில் இணையும் போது தேவனுடைய கோட்பாடுகளுக்கு இணங்கி கர்த்தருடைய வழிகளை பின்பற்றி அந்த திருமணத்தை நடத்தும் போது அது ஆசீர்வதிக்கப்பட்ட திருமணமாக இருக்கும். அதில் சந்தோஷத்தை அவங்க அனுபவிப்பாங்க. அண்ட் மேரேஜ் இஸ் குட், மேரேஜ் இஸ் குட். ஆனால் திருமணம் நல்லதுன்றதுனால அது உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷரும் செஞ்சே ஆகணும் அப்படின்ற கட்டாயம் இல்லை. இங்கே தான் ரெண்டாவது கட்டுக்கதையை நம்ம உடைக்கிறோம். வி ஆர் பஸ்டிங் தி செகண்ட் மித். என்னது? திருமணம்ன்றது எல்லாருக்காகவும் இல்லை. மேரேஜ் இஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன். சர்ப்ரைஸ் ஆகிடாதீங்க. மத்தேயு 19:10 சீஷர்கள் சொல்கிறாங்க, நிறைய கஷ்டங்கள் இருக்கும் போல திருமணமே பண்ணிக்காமல் இருக்கலாமே. அப்போ ஜீசஸ் சொல்கிறாரு, எல்லாருக்கும் அது கொடுக்கப்படல, ஆனால் ஒரு சில பேருக்கு அது கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறாரு. ஸோ சம் ஆர் கால் டு பி சிங்கிள் ஃபார் அ லைஃப் டைம். இட்ஸ் கால் செலிபசி. செலிபேட்டாக இருக்கணும்னு ஒரு சில பேரை நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னொரு பேசேஜில் நம்ம படிக்கிறோம், 1 Corinthians 7:7 பவுல் சொல்கிறார், இந்த காலத்து பிரச்சனைகளெல்லாம் யோசிச்சு பார்த்தா நீ திருமணம் பண்ணிக்காதான் நல்லது மாதிரி தெரியுது. திருமணம் பண்ணிக்கிற எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும் அப்படின்ற விஷயத்த அவர் எடுத்து சொல்கிறாரு. அவர் சொல்கிறார், எல்லாரும் என்ன போலவே இருந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் அவர் சிங்கிளாக வாழ்ந்தார். அப்போ ரொம்ப கிளியராக தெரியுது, ஒரு சில பேர் இந்த உலகத்தில் சிங்கிளாக இருக்கிறதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, ஆனால் கண்டிப்பாக அதில் நான் ஒருத்தன் இல்லை. ஏற்கனவே எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. நான் சந்தோஷமான ஆசீர்வாதமான ஒரு திருமண வாழ்க்கையை நான் அனுபவிச்சுட்ருக்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி. ஒரு அருமையான தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு ஞானம் நிறைஞ்ச ஒரு ஸ்திரீ என்னுடைய மனைவியாக இருக்கிறாங்க. நான் கர்த்தருக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். ஆனால் இந்த கட்டுக்கதையை நம்புறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ கல்யாணம் பண்ணிக்கணும், சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணிக்காமல் எப்படி என் வாழ்க்கை அப்படின்னு. இப்போ நல்லா கவனிங்க, கல்யாணத்துக்காக எப்படி தயாராகிறதுன்னு நான் டீச்சிங்ஸ் எடுத்திருக்கிறேன். அதுக்காக உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸ்பாட்டிஃபைல, ஆப்பிள் பாட்காஸ்டில், யூடியூப்ல எல்லாம் அவைலபிளாக இருக்குது. இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது. ஆனால் ஒரு சில பேருடைய நம்பிக்கை என்னென்னா, சிக்கலாக இருக்கிறது ஒரு பிரச்சனைன்ற மாதிரியும் கல்யாணன்றது தான் சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கிறாங்க. சிங்கிளாக இருக்கிறது ஏதோ வியாதின்ற மாதிரியும் கல்யாணம்ன்றது மறந்து மாதிரி நினச்சிருக்கிறாங்க. இது முக்கியமான விஷயம் பாருங்கள், சிங்கிள்னஸ் இஸ் நாட் எ டிசீஸ் அண்ட் மேரேஜ் இஸ் நாட் த மெடிசின். இந்த சிங்கிள்ன்ற வார்த்தை கவுனிங்க, இதுக்காக ஹீப்ரூ மொழியில் பயன்படுத்தப்படுற வார்த்தை வந்து யாக்கேத். கர்த்தர் இந்த மாதிரி ஜனங்களை தான், அவங்களுக்கு தான் வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுக்குறாருன்னு சொல்லி சங்கீதத்தில் நம்ம படிக்கிறோம். காட் பிளேசஸ் த சாலிட்டரி இன் ஃபேமிலிஸ். அந்த இடத்துல சாலிட்டரின்ற வார்த்தை யாக்கித். யாக்கித் தான் ஆரோக்கியமான தனிநபர். ஆரோக்கியமான தனிநபர் யார்? கிறிஸ்துக்குள்ளே நிறைவாக இருக்கிறார், தேவனுடைய திட்டங்களை அறிந்தவராக இருக்கிறார், தேவனுடைய திட்டத்தை செய்கிறாரு. கிறிஸ்து தான் அவருடைய நிறைவு, கிறிஸ்துடைய நோக்கத்தை நிறைவேற்றுத்தா அவருடைய நோக்கமாக இருக்குது. இப்போ நல்லா கவனிங்க, இந்த மாதிரி ஆரோக்கியமாக இருந்தாதான் திருமணத்துக்கே ஒருத்தர் ஆயத்தமாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆரோக்கியமாக இருக்கிறவங்க திருமணம் ஆனால் தான் நான் நல்லா இருப்பேன்னு சொல்ல போகிறதில்ல. நல்லா கவனிங்க, வேதத்தில் எல்லாரும் திருமணம் பண்ணியே ஆகணுன்ற அந்த கட்டாயம் இல்லை. Marriage is not for everyone. யாராவது ஒருத்தர் இருந்தே இருக்கிறாங்க, அவங்களை கர்த்தர் தனி நபராக இருக்கும்படி தெரிந்து கொண்டிருக்கிறார். God has appointed celibacy for them. இப்போ அந்த வரம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஆல் தி பெஸ்ட். ஆனால் மிச்ச பேர் நம்ம எல்லாருக்குமே திருமணமாகி சந்தோஷமாக கர்த்தருடைய நோக்கங்களை நிறைவேற்றும்படி கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். ஞாபகம் வச்சுங்க, சிங்கிள்னஸ் வியாதி இல்லை, திருமணம் அதுக்கு ஒரு மருந்து இல்லை. ஜீசஸ் சிங்கிளாக இருந்தார், யோவான் ஸ்நானகன் சிங்கிளாக இருந்தார், எலியா, எலிஷா, அப்போஸ்தலர் பவுல், இவங்க எல்லாருமே தனி நபர்களாக இருந்து தேவனுக்காக மாபெரும் சாதனைகளை செய்தாங்க. அப்போ ரெண்டாவது கட்டுக்கதை நம்ம உடைச்சிட்டோம். திருமணன்றது எல்லாருக்காகவும் இல்லை, ஒரு சில பேர் செலிபிரேட்டாக இருக்கிறதுக்காக தனி நபர்களாக இருக்கும்படி தேவன் அவங்கள தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்போ தான் நம்ம இன்னொரு விஷயத்துக்கு நம்ம வர்றோம். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன், மூணாவது கட்டுக்கதை என்ன தெரியுமா? ஒரு சில பேர் நினைக்கிறாங்க, ஒரு சில பேர் வாய் திறந்து சொல்கிறாங்க, அநேக பெரியவங்க வாயில் இது வருது. என்னன்னா, ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா சரியாயிடுவான் அவன். ஆ, இந்த பொண்ணு ரொம்ப பண்ணுறா, ரொம்ப பேசுகிறா, சும்மா ஃப்ரெண்டுங்க வீடு வேணும் அப்படின்னு போயின்னு இருக்கிறா, அவருக்கு காலுக்கு ஒரு கட்டு போட்டால் தான் சரியாகும். அப்படின்னா நான் கல்யாணத்தை தான் அப்படி சொல்கிறது. அன்றைக்கி ஒரு பாட்டி சொல்லுக்கிறாங்க, கத்திரிக்காய் கெட்டு போனால் கழுதுக்கு போட வேண்டியது தானே. அப்படின்னா என்ன, பொண்ணு அந்த கல்யாண வயசுக்கு வந்துச்சா, எப்படியாவது பிடிச்சி தள்ளி விடுங்க ஏதாவது ஒரு கழுதைக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், வர்ற மாப்பிள்ள ஒரு கழுதை, இந்த பொண்ணை வந்து கெட்டு போன கதறிக்கா அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் கொண்டு வந்து என்னத்தை சொல்ல வர்றாங்கன்னா, கல்யாணம் வந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடும் அப்படின்னு. இல்லை இல்லை, பார், இந்த கட்டுக்கதையை உடச்சே தீரணும். நம்ம இந்த பாட்காஸ்டை கேட்டுட்டு இருக்கிற நீங்கள் ஒரு வேளை இந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கிறீங்களா, என் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகிடும், எனக்கு மட்டும் ஒரு மனைவின்னு ஒருத்தர் வந்துட்டா, எனக்கு கணவர்னு ஒருத்தர் வந்துட்டா, என் வாழ்க்கையே சுகமாயிடும், என் பிரச்சனைலாம் சால்வ் ஆகும்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா, உங்களை இன்றைக்கி நான் ஷாக் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கிறேன். திருமணம் உங்களுக்கு சொல்யூஷன்ஸை கொண்டு வராது. நீங்கள் தனி நபராக நிறைய கேரக்டர் பிரச்சனை இருந்துச்சுன்னா, திருமணம் ஆனதுக்கப்புறம் அந்த திருமணம் எல்லா ஓட்டைங்களையும் அடைக்காது, உங்கள் கேரக்டரில் இருக்கிற ஓட்டைங்களெல்லாம் வெளிப்படுத்தி காமிக்கும். கவுனிங்க, திருமணம் உங்களுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணாது. இப்போ திருமணம் தான் பிரச்சனைக்கு சொல்யூஷன்னா, ஜீசஸ் இறங்கி வந்து நமக்காக சிலுவையில் மறைச்சிருக்க தேவையில்லை. திருமணன்றது ஏதோ ஒரு மேஜிக் மாத்திரை இல்லை, அதை போட்ட உடனே பிரச்சனைகள்லாம் போகிறதுக்காக. இன்றைக்கி உங்களுக்கு தனிமையின் பிரச்சனை இருக்குதா, திருமணம் அதுக்கு தீர்வு இல்லை. மனசில் ரொம்ப ஒதுக்கப்பட்ட மாதிரி உடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறீங்களா, உங்களுக்கு தேவை ஒரு கணவரோ மனைவி இல்லை. ஏன், அவங்கள போட்டு உடைப்பீங்க, அவங்க மனசை காயப்படுத்துவீங்க. ஏன்னா காயப்பட்டவங்க காயப்படுத்துவாங்க. காயப்பட்டவங்களுக்கு தேவை இன்னொரு நபர் இல்லை, காயப்பட்டவங்களுக்கு தேவை தெய்வம், தேவன், ரட்சகர் தேவை. இஃப் யூ ஃபீல் லோன்லி, யூ டோன்ட் நீட் அ ஹஸ்பண்ட் ஒரு வைஃப், you need God. Loneliness is a condition of the heart. தனிமை அப்படின்ற அந்த நிலை இருதயத்தின் நிலை. அது வந்து வாழ்க்கையில் இன்னொருத்தர் கூட இருக்கிறாங்களா இல்லையா, கல்யாண ஆல்பம்ல யாரும் பக்கத்தில் நிற்கிறாங்களா இல்லையான்றது இல்லை. உங்கள் கழுத்தில் ஒரு தாலி ஏறிச்சுன்றதுனால மனசில் இருக்கிற தனிமை போகும்னு யார் சொன்னது? ஒரே ஒருத்தரால் மட்டும்தான் அந்த தனிமையை போக்க முடியும். அது தேவன் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கிறாருன்னு நீங்கள் உணர்ந்து அவரோட ஒரு நட்பை வளர்த்துக்கிறீங்க தெரியுமா, தேவனோட ஒரு உறவில் இறங்குறீங்கள, அதுதான் அவங்க மனதில் இருக்கிற தனிமையின் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக இருக்க போகுது. மேரேஜ் வில் நெவர் பி யுவர் சொல்யூஷன், எஸ்பெஷலி இஃப் யூ ஃபீல் ஹர்ட், லோன்லி, வூண்டட் ஆர் புரோக்கன். ஓன்லி காட் கேன் சேவ் யூ. அப்போ மூணாவதாக இந்த கட்டுக்கதையை நம்ம உடச்சிட்டோம். திருமணம்ன்றது எல்லா பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷன் ஒரு சில பேர் நினச்சிட்டுக்கிறாங்கோ, அது தப்பு அப்படின்றத உங்களுக்கு நான் இப்போ எடுத்து சொல்லிட்டு இருக்கிறேன். பவுல் சொல்கிறார் பாருங்க, அதுக்கு லைட்டாக ஆப்போசிட்டாக சொல்கிறார். ஒன்று குறைந்தர் 7:28 சொல்கிறாரு, திருமணம் பண்ணிக்கிறவனுக்கு பிரச்சனை வரோன்றார். இப்போ திருமணம் கெட்டதுன்னு அவர் சொல்ல, ஆனால் திருமணம் பண்ணிக்கிறவனுக்கு இன்னும் பிரச்சனை வரோன்றார். ஏன்னா பொறுப்புகள் அதிகமாகுது. இப்போ நம்மளை பற்றி மட்டும் நம்ம யோசிக்கிற மாதிரியில், இப்போ நைட் 9 ஆன உடனே மனைவி வீட்டில் தனியாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கணவர் வேக வேகமாக அவர் செய்கிற வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெண்டுங்க கூட டீ குடிக்கிறாரோ காப்பி குடிக்கிறாரோ, அவர் கபார் கிளம்புவாக்குதே வீட்டுக்கு. ஏன் இப்போ அவர் தனியாகவே இல்லை? பார், கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பாவோ அம்மாவோ பில்லு பே பண்ணுறாங்க, வீட்டு வாடகை கட்டுறாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ கணவன் மனைவி சேர்ந்த தீர்மானங்கள் எடுக்கணுமா இருக்குது. ஃபைனான்சஸ் பற்றி அவ்வளோ கவலை இருக்குல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி, ஏன்னா வீட்டில் இருக்கிற பெரியவங்க பார்த்துக்கினாங்க. இப்போ இவங்க தான் வீட்டுக்கு பொறுப்பாளிகளாக இருக்கிறாங்களே, அப்போ நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது. அதனால திருமணம் கெட்டதுன்னு இல்லை, திருமணம் நிறைய பொறுப்புகளை கொண்டு வருது, தேவைகள் அதிகமாகுது. ஆனால் தேவன் இந்த திருமணத்து நடுவில் இருந்தார்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. அதை டீல் பண்ணி வெளியே வருவீங்க, திருமணத்தின் ஆசீர்வாதத்தை அனுபவிப்பீங்க. ஆனால் இப்படி மட்டும் நினச்சிடாதீங்க, கல்யாணம் என் வாழ்க்கை நல்லா பிரச்சனைகளை சால்வ் பண்ணிவிடும். உள்ளே போயிட்ட பிறகு தான் உங்களுக்கு தெரியும் இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் ஜாஸ்தியான மாதிரி உங்களுக்கு தோணும். ஏன்னா அதுதான் உண்மை. ஏன்னா பொறுப்புகள் அதிகமாகிடுச்சு, நிறையா விஷயங்கள் மாறிடுச்சு. உங்களுக்கு தேவன் தேவை. அது மூணாவது கட்டுக்கதையை நம்ம உடைச்சிட்டோம். திருமணம் எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் இல்லை. நாலாவதா இது முக்கியமான விஷயம் பாருங்க, திருமணம் என்னை கம்ப்ளீட் ஆக்கும். இப்படி இறங்குறவங்க இன்னும் இன்கம்ப்ளீட்டாக போயிடுறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க திருமணம் என்ன நிறைவாக்கும் அப்படின்னு. அப்படின்னா என்னது, இவங்க ஒரு 50%, வரப்போகிறவங்க இன்னொரு 50% சேர்ந்து அப்படியே 100% ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி நடக்க சாத்தியம் இல்லை. ஏன்னா அந்த திருமணம் டிமாண்ட் மேலே பேஸ் பண்ணிட்டு இருக்குது. இவங்க அவங்க தான் நிறைவு நினச்சிட்ருக்குறாங்க, அவங்க இவங்க தான் நிறைவு நினச்சிட்ருக்குறாங்க. அப்போ ரெண்டு பேரும் ஒரு ஒருத்தர்கிட்ட எதிர்பார்த்துட்டு டிமாண்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அது 50-50 கூட இருக்காது பாருங்க, இன்னும் மோசமான நிலைக்கு தான் போகும். ஞாபகம் வச்சுங்க, இதை மேரேஜ் வில் ரிவீல் த ஹோல்ஸ் இன் யோர் கேரக்டர் பட் வில் நெவர் மேக் யூ ஹோல். உங்களை கம்ப்ளீட்டாக மாற்றுறதுக்காக திருமணம் இல்லை, உங்களை கம்ப்ளீட்டாக மாற்றுறது கிறிஸ்து மட்டுமே. ஓன்லி கிரைஸ்ட் கேன் மேக் யூ ஹோல். See, before you can get married, become whole in Christ. Become complete in Christ. எத்திருமணத்துக்கு முன்னாடி நான் ஜெபம் பண்ண ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள்ள கம்ப்ளீட்டாக இருக்கிற ஒரு நபரை எனக்கு வாழ்க்கை துணையாக கொடுங்கன்னு சொல்லி, அதுக்கேற்ற மாதிரி ஒரு அருமையான வாழ்க்கை துணையை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறான்னு நினச்சி சந்தோஷப்படுறேன். பட் யூ ஹாவ் டு பிகம் கம்ப்ளீட் பிஃபோர் யுவர் மேரேஜ். யூ கேனாட் லுக் டு யுவர் ஒய்ஃப் ஆர் யுவர் ஹஸ்பண்ட் ஆஸ் யுவர் கம்ப்ளீஷன். திருமணம் ஒரு கண்ணாடி போல, கண்ணாடி எதையும் சரிப்படுத்தாது பார். முகத்தில் நிறையா பிம்பிள் இருந்துச்சுன்னா இருக்கிற பிம்பிளை காமிக்க போகுது. முகத்தில் ஏதாவது சரியில்லையா, அழுக்கு ஏதாவது இருக்குதா, இருக்கிறது அப்படியே காமிக்க போகுது. மேரேஜ் இஸ் அ கிரேட் ரிவீலர். மேரேஜ் இஸ் நாட் அ கிரேட் சொல்யூஷன் பட் இட்ஸ் அ கிரேட் ரிவீலர். அது பெரிய விஷயங்களை வெளிப்படுத்துது. ஒரு சில பேர் நினைக்கிறது இல்லை, வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்குது, கல்யாணம் பண்ணிட்டு அவன் நல்லா ஆயிடுவான் அப்படின்னு. எப்படி யோசிச்சு பாருங்க பார்க்கலாம், ஒருத்தர் நல்லா பாட மாட்டேங்கிறாரா, அப்புறம் சொல்கிறாங்களா யாரோ ஒருத்தர், அவன் கையில் மைக் கொடுங்க அவன் நல்லா பாடுவான்ட்டு. அவன் நல்லா பாடலனா மைக் இல்லாமல், மைக்கு குத்துட்டா கூட நல்லா பாட போகிறதில்ல. அவன் எவ்வளோ மோசமாக பாடுறான்றது இப்போ பப்ளிக்காக தெரிய போகுது. அதே மாதிரி தான் திருமணம் கூட. திருமணன்றது ஒரு மனுஷன் கையில் மைக் கொடுக்குற மாதிரி. அவன் முதல் நல்ல மனுஷனாக கர்த்தருடைய சமூகத்தில் நிறைவானவனா, தன்னுடைய கேரக்டர் ஃப்ளாஸ் எல்லாம் ஆண்டவர் முன்னாடி ஓப்பன் அப் பண்ணி கர்த்தருக்குள்ளே அவன் நிறைவானவராக இருந்தால் திருமணம் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும், ரெண்டு பேரும் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். ஆனால் ஏற்கனவே அந்த நபர் கேரக்டரில் நிறையா பிரச்சனைகள் இருந்தார்னு வச்சுங்களேன், ஆணோ பெண்ணோ, திருமணத்தில் வந்த உடனே பிரச்சனைகள் தான் அதிகமாகுமே தவிர்த்து ஒரு நிறைவை அவங்க கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இந்த நாலாவது கட்டுக்கதையை இன்னைக்கு உடச்சி தூக்கி எறியணும் பாரு. நம்ம திருமணம் நம்மளை கம்ப்ளீட் ஆக்காது, கிறிஸ்து மட்டும்தான் நம்மளை கம்ப்ளீட் ஆக்க முடியும். திருமணமான பிறகும் கிறிஸ்துவே நம்மளுடைய முழுமையாக இருக்குவார், நம்மளுடைய நிறைவானவராக இருக்கிறார். ஈவன் ஆஃப்டர் யூ கெட் மேரீட், இட்ஸ் நாட் யுவர் ஸ்பௌஸ் பட் கிரைஸ்ட் ஹூ ஹாஸ் டு பி த சோர்ஸ் ஆஃப் யுவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் கம்ப்ளீஷன். அவர் தான் நிறைவாக இருக்கிறார். அஞ்சாவது கட்டுக்கதை, இதை நம்ம உடைக்கணும். மிக முக்கியமான விஷயம், நிறைய பேர் திருமணத்தை ஒரு ஒப்பந்தமாக மட்டும்தான் பார்க்குறாங்க, அதை ஒரு உடன்படிக்கையாக பார்க்கல. ஆனால் மல்கியா 2:14 நம்ம படிக்கிறோம், தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி பேசும்போது அவர் சொல்கிறாரு, த மேரேஜ் கவர்னன்ட் அப்படின்னு சொல்கிறார். திருமண உடன்படிக்கை அப்படின்னு மென்ஷன் பண்ணுவார். திருமணம் ஒரு ஒப்பந்தம் இல்லை, அது ஒரு உடன்படிக்கை. அப்படின்னா ஏதாவது ரெண்டு பேர் பண்ணிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கான ஒரு அக்ரிமெண்ட் இல்லை. உனக்கு பிடிச்சா வாழலாம், அப்படி இல்லைன்னா ஒரு நாலு மாதத்தில் டைவர்ஸ் பண்ணி போகலாம், அப்புறம் நீ யாருனா கட்டிக்க, நான் யாருனா கட்டிக்கிறேன், அந்த மாதிரி ஒரு விளையாட்டு விஷயம் இல்லை இது. இது ஒரு உடன்படிக்கை. கான்ட்ராக்ட்னா என்னது? அது ஒரு சிம்பிளான ஒரு ஒப்பந்தம். ரெண்டு ஜனங்க அவங்க உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக, அவங்க பொறுப்புகளை லிமிட் பண்ணுறதுக்காக, அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பாதுகாக்கிறதுக்காக ஏற்படுத்திக்கிற ஒரு தற்காலிகமான ஒரு ஒப்பந்தம் அது. ஆனால் உடன்படிக்கை வேறு. உடன்படிக்கை என்ன தெரியுமா? அன்கண்டிஷ்னல் சரண்டரிங், நிபந்தனையற்ற அர்ப்பணிப்பு. அவங்களுடைய வாழ்க்கையவே அர்ப்பணிக்கிறாங்கன்னு அர்த்தம். நான் ஒரு திருமண உடன்படிக்கைக்குள்ளே போனேன்னு அர்த்தம். ஐ எம் லேயிங் டவுன் ஆல் ஆஃப் மை லைஃப். என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன், என் உரிமைகளை நான் இறக்கி வைக்கிறேன். இனிமேல் எனக்கு என்ன உரிமைன்றதை நான் பார்க்காம, நான் நேசிக்கிறேனே அந்த நபர், அவங்கள நான் எப்படி பாதுகாக்க முடியும், அவங்களுக்கு எப்படி நன்மை நடக்க முடியும், அவங்கள பார்த்துக்கிறதுக்கு என் பொறுப்புகளை நான் எப்படி அதிகமாக்கிறது. So this is what a covenant is all about. See, a covenant is an unconditional surrendering. It's laying down of your life and your rights while you increase your responsibilities and the safeguarding interests of your mate. உங்கள் வாழ்க்கை துணையுடைய நலனுக்காக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிக்கிறது பேர் தான் உடன்படிக்கை. பரப்பம் தோடுறது வெறும் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும்தான் நீங்கள் செலுத்துறீங்க. You only require to place a part of you in a contract. But a covenant demands all of you. It's surrendering your complete self. A contract has expiration. ஒரு ஒப்பந்தத்துக்கு ஒரு முடிவு இருக்குது. அது இந்த காலத்தில் அது காலாவதி ஆயிரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் ஒரு உடன்படிக்கைன்னும் போது அது இட்டர்னல், அது நிரந்தரமானது. அடுத்தது நம்ம பார்க்குறோம். கடைசியாக ஒரு ஒப்பந்தம் மையினால் எழுதப்படுது, ஆனால் ஒரு உடன்படிக்கை ரத்தத்தினால் எழுதப்படுது. திருமணம் ரத்தத்தின் உடன்படிக்கை. முதல் தடவை கணவனும் மனைவியும் தாம்பத்திய உறவில் அவங்க இணையும் போது ரத்தம் சிந்துதல் இருக்குது. இட்ஸ் அ பிளட் கவனன், இட்ஸ் அ கவனன். ஆண்டவர் மல்கியா 2:14 சொன்னதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். திருமணன்றது ஒரு ஒப்பந்தம் இல்லை, அது ஒரு உடன்படிக்கை. அப்படின்னா முழுசாக உங்களை அர்ப்பணித்து என் மனைவியை கவனிச்சுக்கிறதுக்காக, அவங்க மேலே அக்கறையாக நான் இருக்கிறதுனால, அவங்க தேவைகளை சந்திக்கிறதுக்காக நான் தீர்மானம் எடுக்கிறேன். என்கிட்ட ஒரு சில விஷயங்க அவங்களுக்கு ஏதுவானதாகவும் வேதத்தின் வாக்கியங்கள் பிரகாரம் அது திருமணத்துக்கு பெனிஃபிஷியலாக இல்லைன்னா நான் மாற்றிக்க ரெடியாக இருக்கிறேன். ஏன்னா நான் ஒரு உடன்படிக்கையில் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு கணவர் உணர்வார். ஒரு மனைவி உணர்றாங்க, கணவருக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒரு சில விஷயங்களை மாற்ற தேவைப்படும் போது மாற்றிக்கிறாங்க. அது ஞானமாகவும் நியாயமாக இருந்துச்சுன்னா அதை செய்கிறதுல என்ன தப்பு இருக்குது? நல்லா கவனிங்க. ஒரு கணவனுக்காக மனைவி மாற்றங்களை அங்கீகரிக்கிறதும், ஒரு மனைவிக்காக கணவர் மாற்றங்களை அங்கீகரிக்கிறதும் ஒரு ஆரோக்கியமான திருமணத்தை அடையாளம். நிறையா பேசுவாங்க, ஹர்ட் ஆகிற விஷயங்கள் வரும், டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் வரும், ஆனால் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு தெரியும் திருமணன்றது ஒரு உடன்படிக்கை, இது ஒரு ஒப்பந்தம் இல்லை. சடார்னு நினச்ச மாதிரி அப்படியே வாங்க பிரிஞ்சுக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்கிறதுக்கு இது ஒரு உடன்படிக்கை. தேவன் இதில் இன்வால்வ்டாக இருக்கிறார். You know why? It's a covenant because God is involved in the marriage. திருமணன்றது மூணு தரப்பினர் சேர்ந்து வாழப்படுகிற ஒரு அருமையான உடன்படிக்கை. The husband and the wife and number one must always be God. தேவன் முதன்மையாக, அவர் கணவரையும் மனைவியும் இந்த அருமையான உடன்படிக்கையில் அவர் இணைச்சு வைக்கிறார். அப்போது திருமணன்றது எங்கே நடக்குது நம்ம பார்க்குறோமே. இட்ஸ் அட் தி ஆல்டர். திருமணத்தை ஆல்டரில் செய்வோம். நம்ம சர்ச்சுடைய ஆல்டர்ட்டு நம்ம பண்ணுறோம். ஏன்னா அவங்க அர்ப்பணிக்கிறாங்க. இது ஒரு உடன்படிக்கை. நான் என்னையே நான் அர்ப்பணிக்கிறேன் அந்த ஆல்டரில். கர்த்தனுக்கு திருமணத்தை ஆசீர்வதிப்பாராகன்னு சொல்லு. இந்த 5 கட்டுக்கதைகளை நம்ம உடைச்சிருக்கிறோம். இந்த மூட நம்பிக்கைகள் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்குது. நம்ம திருமண வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் கொண்டு வந்துட்டுருக்குது. ஆனால் இன்றைக்கி 5 சத்தியங்கள் மூலமாக அதை நம்ம உடைச்சிருக்கிறோம். ஞானத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய திருமண வாழ்க்கைக்காக ஒரு தெளிவை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். 5 கட்டுக்கதைகளை உடைச்சோம். இப்போது திருமண வாழ்க்கையின் 5 ஸ்டேஜஸை சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. நல்லா கோடிங்க. ஒருத்தர் சொன்னார் திருமண வாழ்க்கையில் 5 ஸ்டேஜஸ் இருக்குது. முதலாவது ஃபேசினேஷன். ஃபேசினேஷன்னா ஒரு வியப்பு, உங்களை பார்த்தா ஒரு பிடிப்பு. ஐயோ என்ன அருமையாக இருக்குது அனுபவம், திருமணம் இதுக்கா இவ்வளோ நேரம் நம்ம டிலே பண்ணிட்டோமே, ஃபேசினேஷன். இட் இஸ் அ ஃபேசினேஷன். நம்பர் 2 இரிட்டேஷன். இது தான் ஹனிமூன் முஞ்சு சனிமூன் ஸ்டார்ட் ஆகுதுல அந்த டைம் இரிட்டேஷன். இப்போ என்ன இரிட்டேட் பண்ணுறாரு, இவங்க என்ன இரிட்டேட் பண்ணுறாங்க, நான் எதிர்பார்த்த மாதிரி இவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க, நான் எதிர்பார்த்த மாதிரி இவங்க பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி இரிட்டேஷன். 3வது ஸ்டேஜ் என்ன? டாலரேஷன். டாலரேஷன் என்னது? உணர்வு வருது, திருமணம் ஆயிடுச்சு, இது உடன்படிக்கை, சரி நான் மாற்றிக்கிறேன். என்ன சரி, நான் அவங்களுக்காக நான் மாற்றிக்கிறேன். எது நியாயமோ எது ஞானமோ வேதத்தின் கோட்பாடு படி, கர்த்தருடைய வழிகளின் படி, ஐ வில் ஸ்டார்ட் டாலரேட்டிங். ஆனால் டாலரேட்டிங்ன்றது வேற, அது பேசிக் தான். அடுத்த ஸ்டேஜ் நான் திரும்ப, நம்பர் ஃபோர், அப்ரிசியேஷன். அப்ரிசியேஷன்னா உண்மையாகவே என் மனைவி ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, உண்மையாகவே என் கணவர் எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளோ கடுமையாக வேலை செய்கிறாரு, எவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்கிறாரு, எவ்வளோ கேரக்டரான நபராக இருக்கிறார், எவ்வளோ கிருபையானவராக இருக்கிறாருன்னு சொல்லி உணர ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நாலு விஷயத்த சொன்ன இல்லையா, ஃபேசினேஷன், இரிட்டேஷன், அண்ட் தென் டாலரேஷன், அப்ரிசியேஷன். ஆனால் கர்த்தருடைய கோட்பாடுகளுக்கு முழுமையாக அர்ப்பணித்து திருமணத்து மேலே தேவனுடைய ஞானத்தின் பிரகாரம் வேலை செய்ய ஆரம்பித்தாங்கன்னா அந்த அஞ்சாவது ஸ்டேஜ் நிச்சயமாக நடக்க வாய்ப்பு இருக்குது. அது பேர் செலப்ரேஷன். ஒரு கட்டம் வரும் பாருங்கள், திருமணமே ஒரு செலப்ரேஷனாக இருக்கும். உங்கள் ரெண்டு பேருடைய கம்பெனியை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஒருத்தரோட பேசுகிறதும் பழகிறதும், திருமணத்தை நடத்துறதும், வாழ்க்கை நடத்துறதும், பிள்ளைகளை படிக்க வைக்கிறதும், பொருளாதார தீர்மானங்கள் எடுக்கிறது, இது எல்லாமே இன்பமாக போகும். ரெண்டு பேரும் சேர்ந்து கிறிஸ்துவுக்கும் சபைக்கு இருக்கிற அந்த உறவை வெளிப்படுத்த ஆரம்பிப்பீங்க. தேவனுடைய நோக்கங்களை உங்கள் குடும்பத்து மூலமாக நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிப்பீங்க. தேவனுடைய சந்தோஷத்தின் நிமித்தம் ரெண்டு பேருடைய ஐக்கியத்தை நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த டீச்சிங் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஞாபகம் வச்சுங்க, வெற்றிகரமான திருமண வாழ்க்கை கட்டுக்கதைகள் மேலே கட்டப்பட்டதில்லை, கர்த்தருடைய வார்த்தையின் சத்தியங்கள் மேலே கட்டப்பட்டது. அதில் கட்டலாம், கட்டுக்கதைகளை உடைக்கலாம். இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். பெற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. This is Pastor Gracewin. Until I meet you again, enjoy life.